சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 12, 2025. தலைப்ப: பாவம், நோய் மற்றும் இறப்பு உண்மையா? கோல்டன் முறை. யோவான்: மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: பிலிப்பியர். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஆதலால் எனக்கு பியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேஜமெங்கும் பரம்பிற்று. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்னகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். லூக்கா. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்கு புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமதுகையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. லூக்கா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதின் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரியவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருகுலத்துக்கு பிரியமாயிருந்தது. மத்தேயு. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பொருள் வாழ்க்கையின் நம்பிக்கை மற்றும் கனவிலிருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்ட தெய்வீக வாழ்க்கை ஆன்மீக புரிதலையும் முழு பூமியின் மீதும் மனிதனின் ஆதிக்க உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளியேற்றி நோயாளிகளை குணப்படுத்துகிறது, மேலும் அதன் மூலம் நீங்கள் அதிகாரம் உள்ளவராக பேசலாம். சிறந்த முன்மாதிரியைப் போலவே குணப்படுத்துபவர் நோயின் மீது அதிகாரம் கொண்டவராக பேச வேண்டும். ஆன்மா உடல் புலன்களின் தவறான ஆதாரங்களில் தேர்ச்சி பெறவும். இறப்பு மற்றும் நோய் மீதான அதன் கூற்றுக்களை உறுதிப்படுத்தவும் விட்டுவிட வேண்டும். இயேசு ஒரே ஆவியானவரால் தம்முடைய சொந்த கிரியையை செய்தார். அவர் சொன்னார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். சுவிசேஷங்களிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவரை அவர் ஒருபோதும் நோயை விவரிக்கவில்லை, ஆனால் அவர் நோயை குணப்படுத்தினார். மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் குறைந்து வருகின்றன. அவை துன்ப காலங்களில் வலுப்பெறவில்லை. கிறிஸ்துவின் சக்தி இல்லாமல் கிறிஸ்துவின் கோட்பாடுகளையோ அல்லது கிருபையின் அற்புதங்களையோ அவை எவ்வாறு விளக்க முடியும்? கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் சாத்தியத்தை மறுப்பது. முதல் நூற்றாண்டில் தெய்வீக சக்தியையும் அதன் வியக்கத்தக்க மற்றும் ஒப்பற்ற வெற்றியையும் அளித்த மூலகத்தையே கிறிஸ்தவம் பறிக்கிறது. பொருள் எதிர்ப்பை விட ஆன்மீக சக்தியின் மேன்மையை நம்புவதற்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. துன்பம், பாவம், இருக்கும் நம்பிக்கைகள் உண்மையற்றவை. தெய்வீக அறிவியல் உலகளவில் புரிந்து கொள்ளப்படும் போது மனிதன் மீது அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. ஏனென்றால் மனிதன் அழியாதவன், தெய்வீக அதிகாரத்தால் வாழ்கிறான். தெய்வீக மனதின் விதி மற்றும் பொருள் மற்றும் சுகாதாரத்தின் கூறப்படும் விதிகள் பற்றிய ஒரு உருவக விளக்கத்தை இங்கே என் வாசகர்களுக்கு வழங்குகிறேன். கிறிஸ்தவ அறிவியலின் மனு நோயுற்றவர்களை குணப்படுத்தும் ஒரு உருவகமாகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்படும் போது விசாரணையில் இருக்கும் ஒரு மன வழக்கு என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதன் கல்லீரல் புகார் செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறான். நோயாளி உடல்நிலை சரியில்லாமல் உணர்கிறான், சிந்திக்கிறான், விசாரணை தொடங்குகிறது. தனிப்பட்ட உணர்வு என்பது வாதி, மரண மனிதன் பிரதிவாதி. தவறான நம்பிக்கை என்பது தனிப்பட்ட உணர்வுக்கான வழக்கறிஞர். மரண மனம், பொருள் மருத்துவம், உடற்கூறியல், உடலியல், ஹிப்னாட்டிசம், பொறாமை, பேராசை மற்றும் நன்றியின்மை ஆகியவை நடுவர் மன்றத்தை உருவாக்குகின்றன. நீதிமன்ற அறை ஆர்வமுள்ள பார்வையாளர்களால் நிரம்பியுள்ளது, மேலும் நீதிபதி மருத்துவம் பெஞ்சில் உள்ளது. நீதிபதி மருத்துவம் எழுந்து மிகுந்த மரியாதையுடன் மோர்டல் மைண்ட்ஸின் நடுவர் மன்றத்தில் உரையாற்றுகிறார். அவர் குற்றத்தை பகுப்பாய்வு செய்கிறார், சாட்சியத்தை மதிப்பாய்வு செய்கிறார், கல்லீரல் புகார் தொடர்பான சட்டத்தை விளக்குகிறார். இயற்கையின் விதிகள் நோயை கொலை குற்றமாக ஆக்குகின்றன என்பது அவரது முடிவு. ஒரு கடுமையான கடமைக்கு இணங்க அவரது மரியாதைக்குரிய நீதிபதி மருத்துவம். கிறிஸ்தவ அறிவியலின் பகுத்தறிவற்ற கிறிஸ்தவத்திற்கு மாறான பரிந்துரைகளால் தங்கள் தீர்ப்பை சிதைக்க அனுமதிக்க வேண்டாம் என்று ஜூரியை வலியுறுத்துகிறார். இதுபோன்ற வழக்குகளில் மோர்டல் மனிதனுக்கு எதிரான தனிப்பட்ட உணர்வின் ஆதாரங்களை மட்டுமே ஜூரி கருத்தில் கொள்ள வேண்டும். நீதிபதி தொடரும்போது கைதி அமைதியற்றவராகிறார். அவரது மெல்லிய முகம் பயத்தால் வெளிர் நிறமாகிறது, மேலும் விரக்தி மற்றும் மரணத்தின் தோற்றம் அதன் மீது குடியேறுகிறது. வழக்கு ஜூரிக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சுருக்கமான ஆலோசனை நடைபெறுகிறது. மேலும் ஜூரி முதல் பட்டத்தில் கல்லீரல் புகார் குற்றவாளி என்ற தீர்ப்பை வழங்குகிறது. தெய்வீக அன்பின் சிறகுகளில் வேகமாக ஒரு செய்தி வருகிறது. மரண தண்டனையை தாமதப்படுத்துங்கள், கைதி குற்றவாளி அல்ல. சிறைச்சாலை முற்றத்தை திகைப்பு நிரப்புகிறது. சிலர் இது சட்டத்திற்கும் நீதிக்கும் முரணானது என்று கூச்சலிடுகிறார்கள். மற்றவர்கள் கிறிஸ்துவின் சட்டம் நமது சட்டங்களை மீறுகிறது, கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். வழக்கறிஞரின் தீவிரமான புனிதமான கண்கள் நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும் இறைந்து மேல் நோக்கி பார்க்கின்றன. பின்னர் கிறிஸ்தவ அறிவியல் திடீரென்று உச்ச நீதிமன்றத்திற்கு திரும்பி தற்காப்புக்கான வாதத்தை திறக்கிறது. மதுக்கடையில் உள்ள கைதிக்கு அநியாயமாக தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது விசாரணை ஒரு சோகம், மேலும் அது தார்மீக ரீதியாக சட்டவிரோதமானது. இந்த வழக்கில் மரண மனிதனுக்கு சரியான வழக்கறிஞர் இல்லை. இந்த வழக்கில் நீதிபதி மருத்துவரே, அவருக்கு என்ன அதிகார வரம்பு இருந்தது? பைபிள் மொழியில் நான் அவரிடம், சட்டப்படி தீர்ப்பளிக்க நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? சட்டத்திற்கு மாறாக அடிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்களா? கைதி சமர்ப்பிக்கக்கூடிய ஒரே அதிகார வரம்பு உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு. அவர்கள் அவரை கண்டிக்கவில்லை என்றால் நீதிபதி மருத்துவமும் அவரை கண்டிக்க கூடாது. மேலும் கைதிக்கு அவர் அநியாயமாக பறிக்கப்பட்ட சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் கிறிஸ்டியன் சயின்ஸ் பின்னர் உச்ச சட்ட புத்தகமான பைபிளிலிருந்து மனித உரிமைகள் பற்றிய சில பகுதிகளை வாசித்து பைபிள் பிளாக்ஸ்டோனை விட சிறந்த அதிகாரம் கொண்டது என்று குறிப்பிட்டார். நமது சாயலில் நமது சாயலுக்கு பிறகு மனிதனை உருவாக்குவோம், அவர்கள் ஆதிக்கம் செலுத்தட்டும். இதோ எதிரியின் அனைத்து சக்தியின் மீதும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், எதுவும் உங்களை எந்த வகையிலும் காயப்படுத்தாது. ஒரு மனிதன் என் வார்த்தையை கடைபிடித்தால் அவன் ஒருபோதும் மரணத்தை காண மாட்டான். இத்துடன் பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை முடித்து கொண்டனர். மேலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அனைத்து சட்டங்களையும் ஆதாரங்களையும் புரிந்து கொண்டு வரையறுத்து தனது சட்ட புத்தகமான பைபிளிலிருந்து பாவத்தை தவிர வேறு எதையும் தண்டிக்க மேற்கொள்ளும் எந்த ஒரு சட்டமும் செல்லாது என்று விளக்கினார். ஆன்மீக உணர்வுகளின் நடுவர் மன்றம் உடனடியாக ஒரு தீர்ப்பை ஒப்புக்கொண்டது. மேலும் ஆவியின் பரந்த பார்வையாளர் அறை முழுவதும் குற்றவாளி அல்ல என்ற கூக்குரல் எதிரொலித்தது. பின்னர் கைதி மீண்டும் உயிர் பெற்று வலிமையாக சுதந்திரமாக எழுந்தார். அவர் தனது ஆலோசகரான கிறிஸ்தவ அறிவியலுடன் கைகுலுக்கிய போது அனைத்து மந்தநிலையும் பலவீனமும் மறைந்திருப்பதை நாங்கள் கவனித்தோம். அவரது வடிவம் நிமிர்ந்து கட்டளையிடும் தன்மையுடையதாக இருந்தது. அவரது முகம் ஆரோக்கியத்தாலும் மகிழ்ச்சியாலும் பிரகாசித்தது. தெய்வீக அன்பு பயத்தை விரட்டியடித்தது. மரண மனிதன் இனி நோய்வாய்ப்பட்டு சிறையில் இல்லை. மலைகளில் அழகாக தனது கால்களுடன் நடந்து சென்றான், நற்செய்தியை கொண்டு வருபவன் போல. பிரார்த்தனைகள் மனரீதியாக இருக்கும் தெய்வீக அறிவியலில் அனைவரும் கடவுளை துன்பத்தில் மிகவும் உதவியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பு அதன் தழுவல் மற்றும் அருளில் பாரபட்சமற்றது மற்றும் உலகளாவியது. அது ஓ தாக்கமுள்ள ஒவ்வொருவரும் தண்ணீருக்கு வாருங்கள் என்று கூப்பிடும் திறந்த ஊற்று. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.